முதல் வாசகம். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனம் 5-9 வரை. மாலை பழி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது, கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்பி வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாலடைந்ததை பழுது பார்க்கவும் யூதியாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்து
அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினார்.
அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்க ஏடுங்கள். என்றுமுள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். அவரை போற்றுவேன், அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளே மனந்திரும்புங்கள், அவர் திருமுன் நேர்மையுடன் உருகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூர்வார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மாத்மாவோடு இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கு.
அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து, பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு
கடவுளை சார்ந்து பிறரை சார்ந்து வாழ பழகிக்கொள்வோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் பெற்றோரை சார்ந்து பிறரை சார்ந்து தொடங்கினோம். நம் வாழ்வின் இறுதி நாள்களில் நாம் பிறரை சார்ந்து வாழ்கின்றோம். பிறர் நமக்கு உதவி செய்ய தேவைப்படுகின்றனர். ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கிறது? நாம் பொருட்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக மாறுகின்றோம். நம்மை அன்பு செய்யக்கூடிய மனிதர்களை மறந்தவர்களாக, அவர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, புறந்தள்ளக்கூடியவர்களாக இருப்பதாய் நாம் நம்முடைய வாழ்விலே உணர்கின்றோம். அப்படி வாழ தொடங்கினோம் என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் இன்னும் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். இயேசுவின் பாதையிலே நடக்க நம்மை நாம் பழக்கி கொள்ளவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு தான் வாழ்ந்தபோது கடவுளை முழுவதுமாக சார்ந்து வாழ்ந்தார். கடவுளால் ஒவ்வொருவரும் இயக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வின் மூலம் அவர் எடுத்து இயம்பினார். தன்னை பின்பற்ற தன்னுடைய சீடர்களை அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்து தன்னுடைய வாழ்வைப் போல அவர்களுடைய வாழ்வும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தான் எவ்வாறு கடவுளை சார்ந்து வாழ்ந்தாரோ அதே போல தன்னை பின்பற்றக்கூடிய சீடர்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனவேதான் இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 9:3-4 ஆகிய வசனங்களிலே, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள், அங்கிருந்தே புறப்படுங்கள் என்று இயேசு கூறுகிறார். இது எதை குறிக்கிறது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, முதலில் கடவுளின் பராமரிப்பில் நாம் நம்பிக்கை வைப்பதை குறிக்கிறது. இரண்டாவது, கடவுளின் தூண்டுதலால் மனிதர்கள் செய்யும் உதவிகளை சார்ந்து நாம் இருக்கின்றோம் என்பதை இது குறிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி ஆண்டவர் சொல்வதால் நாம் வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக சோம்பி திரிய வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய பராமரிப்பு இருக்கிறது, பிறருடைய உழைப்பு இருக்கிறது, பிறருடைய உதவி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா, தனி மரம் தோப்பாகாது, ஒரு கை ஓசை எழுப்பாது என்று. ஆனால் இன்றைய நவீன கண்டுபிடிப்புகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றன? இன்றைய நவீன ஊடகங்கள் நமக்கு எதை கற்பித்துக் கொண்டு இருக்கின்றன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, பொருட்கள் போதும், மனிதர்கள் உனக்கு வேண்டாம், மனிதர்களை நீ சார்ந்து வாழ வேண்டாம், மனிதர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய மனிதர்களே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஊடகம் கடவுள் வேண்டும் என்று மட்டும் சொல்லுமா? கண்டிப்பாக சொல்லாது. ஆக மனிதர்கள் வேண்டாம், கடவுள் வேண்டாம், உனக்கு நீதான் ராஜா, உனக்கு நீதான் அதிபதி, நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், நீ உன்னை தனிமைப்படுத்திக்கொள் என்று சமூக ஊடகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஏற்கனவே நான் சொன்னது போல முதலிலே கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன, இரண்டாவது பிறரிடமிருந்து பிரிக்கின்றன. பிறரிடமிருந்து என்று சொல்லுகின்ற பொழுது குடும்பத்திலிருந்து நம்மை பிரிக்கின்றன, உறவினர்களிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன, நம்முடைய நண்பர்களிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன. மூன்றாவதாக இந்த ஊடகங்கள் நம்மிடமிருந்தும் நம்மை பிரித்து செல்லுகின்றன. நாம் எங்கு இருக்கின்றோம், என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம், எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று அறியக்கூடிய நிலையில் இல்லாமல் நம்மை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றன இந்த ஊடகங்கள். நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. நம்முடைய சமூகத்தில் நிலவக்கூடிய காரியங்களை தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறேன். இந்த சமூக ஊடகங்கள் உலகத்தை வீட்டிற்குள்ளே நம்முடைய கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டன. எனவே நம்மால் அதை விட்டு விலகி போக முடியவில்லை. அதிலே நாம் சிறைப்பட்டு தத்தளித்து கொண்டு இருக்கின்றோம். நம்மிடம் இருக்கக்கூடிய அன்பு பிறருக்கு கொடுக்கப்பட முடியாமல் போகின்றது. நம்மிடம் இருக்கக்கூடிய தியாகம் பிறருக்கு வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. உறவுகள் நம்மிடமிருந்து விலகி போகின்றன. உறவுகளை முறிக்கக்கூடியவர்களாக நாம் மாறி போகின்றோம். காரணம், பொருள் வேண்டாம். பொருளை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் வேண்டாம், பொருட்கள் வேண்டாம், மனிதர்கள் வேண்டாம், கடவுள் வேண்டாம் என்று நாம் சிந்தித்து நம்மை வாழ தயாரித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கின்றேன் என்கின்ற அந்த நிலையை இந்த சமூகம் நமக்கு கற்பிக்கிறது. சமூக ஊடகங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. இதிலிருந்து வெளிவருவதற்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த நற்செய்தியின் வழியாக. அவர் இரண்டு காரியங்களை நம்மோடு பேச விரும்புகிறார். ஒன்று, கடவுள் பராமரிப்பில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதாவது, கடவுளை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, மனிதர்களின் உதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது, மனிதர்களை சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களுக்கு அதே தான் கூறுகிறார். ஏற்கனவே நான் வாசித்தபடி லூக்கா நற்செய்தி 9:3-4 இதை தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிக்கிறார். வெறும் வார்த்தைகளிலே அவர் கற்பிக்கவில்லை அன்புக்குரியவர்களே. தன்னுடைய வாழ்நாளிலே அவர் வாழ்ந்து காண்பித்தார். தான் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தன்னுடைய சீடர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்கிறார். அதை தான் இன்று நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் கடவுளை சார்ந்து வாழ்ந்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 நற்செய்திகளிலும் இதை தான் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு நற்செய்தியை அறிவிப்பதற்கு முன்பாக, நற்செய்தி அறிவிக்க தன்னுடைய சீடர்களை அனுப்புவதற்கு முன்பாக, புதுமைகளை செய்வதற்கு முன்பாக யாரை நாடினார்? கடவுளை நாடினார். கடவுளுடைய உடனிருப்பை நாடினார். கடவுளுடைய பராமரிப்பை நாடினார். காரணம், அந்த ஆற்றலும் வல்லமையும் எங்கிருந்து வருகிறது என்பதை இயேசு உணர்ந்திருந்தார். கடவுளை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில்தான் தன்னுடைய வாழ்வுக்கான ஆதாரம் கிடைக்கிறது, தன்னுடைய வாழ்வுக்கான ஊற்று கிடைக்கிறது என்று இயேசு உணர்ந்திருந்தார். எனவேதான் அவர் கடவுளுடைய துணையை நாடினார் என்று பார்க்கின்றோம். கடவுளுக்கும் தனக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். எனவேதான் அவர் கூறுகிறார் யோவான் செய்தி 15:9 நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று கூறுகிறார். ஆக இயேசு கடவுளை முழுமையாக சார்ந்திருந்தார், கடவுளின் அன்பில் நிலைத்திருந்தார். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, இயேசு மனிதர்களை சார்ந்து வாழ்ந்தார். இயேசு பிறந்தபோது பிறருக்கு உரிமையான அந்த தீவினை தொட்டியிலே அவரை கிடத்துகிறார்கள். லூக்கான செய்தியிலே நாம் காண்கிறோம். பிறருக்கு உரிமையான படகிலே அவர் பயணம் செய்கிறார், நற்செய்தியை போதிக்கிறார். அவருக்கு என்று ஒரு தனிப்பட்ட படகு இல்லை என்று நாம் காண்கிறோம். சிலுவையை சுமக்க சீரன் ஊரை சார்ந்த சீமோன் உதவி செய்ய முன்வருகிறார். ஆண்டவர் வேண்டாம் என்று தடுத்திருக்கலாம், ஆனால் அவருடைய உதவியை நாடுகிறார். உதவி செய்ய வந்தபொழுது அதை அனுமதிக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. பிறருக்கு உரிமையான கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிறார். இவருக்கென்று தனி கல்லறை, இவருக்கென்று உரிய கல்லறை இல்லை என்று நாம் திருவிவிலியத்திலே காண்கிறோம். இதை இவர் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய மக்களுக்கு போதிக்கிறார், சொல்லுகிறார். லூக்கான அச்சு 9:58 நாம் காண்கிறோம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னவர் தன்னுடைய வாழ்விலே அதை வெளிப்படுத்தினார், வாழ்ந்து காண்பித்தார். ஆக இயேசு மனிதர்களை சார்ந்து வாழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு நிலையையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா, ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இன்று நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். காரணம், நம்முடைய வாழ்வானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் என்று நான் சொன்னேன். அதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும், நாம் கடவுளை சார்ந்து வாழ்கின்றோமா, மனிதர்களை சார்ந்து வாழ்கின்றோமா, அல்லது நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த சமூக ஊடகங்களை சார்ந்து நம்மை தனிமைப்படுத்தி கொள்ளுகின்றோமா. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சீடர்களுக்கு அதை கற்பிக்கிறார், இன்று நம் அனைவருக்கும் அதை தான் கற்பிக்கிறார். கடவுள் பராமரிப்பு என்பது கொடுக்கப்படுகிறது, அவருடைய அருளால் நமக்கு அது கிடைக்கிறது. ஆக அதை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளிலே முதல் படி உமக்கானது தான், என்னுடைய வாழ்வு உமக்கானது தான், என்னுடைய வாழ்விலே நீர்தான் முதன்மையானவராக இருக்க வேண்டும். அது இன்பமோ துன்பமோ கவலையோ கஷ்டமோ கண்ணீரோ, நீர்தான் முதன்மை வகிக்க வேண்டும் என்று அவரிடம் நாம் சரணாகதி அடைய வேண்டும். இரண்டாவதாக, ஏற்கனவே நான் சொன்னது போல, நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களை சார்ந்து ஒருவர் மற்றவரை தாங்கி கொண்டு வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்தார், இது நமக்கும் கற்பிக்கிறார். அதை சீடர்கள் செய்து முடித்தார்கள். ஆண்டவர் சொன்ன காரியத்தை சீடர்கள் செய்து முடித்தார்கள். நாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? மனிதர்களை சார்ந்து வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அதற்கான ஆசிரையும் வல்லமையையும் இந்த தெய்வீக பலியிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோம்.
பொன்னும் பொருளும் இல்லை, பெரும் புகழும் இன்னுயரிய காணிக்கையின்